சொந்தங்க சண்டை போட்டு வந்து மனைவி கிட்ட சொல்றாங்க. அப்ப அதை சொல்லிக்கிட்டு இருந்தோம், ரெண்டு பேருக்கு என்ன ரெண்டு பேரும் நீங்க சந்தோஷமா இருக்கிற என்ன ஆயிப்போச்சு, இந்த லோகத்துக்குள் வந்து இறைஞன் வந்து எங்களுக்கு தொல்லை கொடுக்குறான் அப்படின்னு ஒரு கதையை எழுதுறாங்க. இன்னைக்கு ரெண்டு பேரும் அங்க பாட்டு வந்து கணவர் சொல்றாரு, மனைவி கேட்குது, ரெண்டு பேருக்குமே என்ன செய்யுது, இது சமையல் பண்ணணும், அதை பார்க்கணும், இதை பார்க்கணும், இந்த தொழுகை போகணும், இதெல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க. அப்ப அந்த வேலையை செய்ய விடாதபடி என்ன செய்யுது, உள்ளுக்கு போனா கலக்கமா இருக்கும். அப்ப அதே சமயத்தில் இதை நம்ம புரியறதுக்காக வேண்டி கண்ணன் சங்கநாத ஊதியப்பின் குருஷேத்திரப்போ இந்த கண்கள் என்ன செய்யுது, அவங்க செய்த தப்புன்னு உணர்றேன், இங்கே ஊதின உடனே உயிரப்பட்ட உடனே அந்த உணர்வு. அப்ப அந்த உயிரிட்ட நிச்சயம் அந்த போர் நடக்குது. உடலுக்குள்ள போயிருக்கான மகாபாரத போர் நல்ல உடலுக்குள்ள வந்து பல சங்கடங்கள் இதெல்லாம் விளக்கமா கொடுக்குறாங்க, நாம புரிஞ்சுக்கிட முடியல. அப்ப இங்க என்ன செய்யுது, அங்க மகாபாரத போர் நடக்கிற மாதிரி கணவன் மனைவி இப்படி பேசி ரெண்டு பேரும் உடலையும் கலக்கமாயிப்போம். இப்படி ரெண்டு நாளைக்கு பேசின உடனே இடுப்பு வலிக்குது, தலை வலிக்குது, முதுகு வலிக்குதுங்கிற ஆரம்பிச்சிடும். யார்கிட்ட, சிவங்கிட்ட தான் சொல்லுவேன், முதுகு வலிக்குது, தலை வலிக்குது, கண் வலிக்குது, வயிற்று வலிக்குது. அப்ப யாருக்கு தொல்லை கொடுக்குறங்க, இந்த உடலான சிவன். நம்ம உடல் இருக்கக்கூடிய நல்ல குணங்கள்லாம் இந்த மேல் வலிச்சுன்னு எப்படி இருக்கும், நல்லதெல்லாம் ஒன்னா சேர்த்து சிவங்கிட்ட வர்றாங்க. இந்த உலகத்தில் வந்து இறைவன் வந்து எங்களை நல்ல காரியம் செய்ய விடாம தடுக்கிறாங்க. நீங்க ஒரு கல்யாணத்துக்கே போகணும், எதுக்கா போகணும், வேற ஏதாவது இந்த மாதிரி கலக்கம் வந்தா என்ன ஆகுங்க, உடலுக்குள் மேல் வலிக்கு தலை வலிக்குன்னா அங்க நல்லா செய்ய விடாம தடுக்க. நீங்க வேடிக்கையா பாத்தீங்க, இந்த உணர்வு ரெண்டு பேரும் கலந்து பேசினீங்க, இந்த உணர்வு உருவாகிடும். இப்ப தொடக்கிறது எப்போ, அதான் இந்த லோகத்துக்குள்ள வந்து இறைவன் வந்து கலக்கிறான் அப்படின்னு சொன்ன சிவன் கிட்ட வர்றாங்க. சிவன் என்ன செய்யற, இந்த உடலு நம்ம உயிர் வழிதானே இங்க வரணும், உயிர் வழிதான் வரணும். அப்ப இந்த உடல் நிச்சயது விஷ்ணு வரம் கொடுத்துடுறான், நம்ம உயிர் விஷ்ணு வரம் கொடுத்துடுறான். அதனால நம்ம உடல் இப்படி தீங்காது, எல்லாரும் போவோம் விஷ்ணுகிட்ட. இந்த சிவன் என்ன செய்யுது, நம்ம உயிர் வழிதான் வந்ததுன்னு அந்த இடத்துல காட்டுறாங்க, நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு கதையை எழுதுறாங்க, புரிஞ்சு நடந்துக்கிறது. அப்ப என்ன செய்யறாங்க, எல்லாரும் சேர்த்து நம்ம நினைவு எங்க வருது, எந்ததும் இயக்கிறது உயிர். இப்ப வலி வருது, நீ வேதனை பண்ணி என்றோம், மீண்டும் அந்த வேதனை தான் என்றோம். என்ன உடனே உணர்வுகள் இங்க வரம் கொடுத்த உடனே அந்த வேதனையான உணர்வுகள் உமி நீராக போய் நம்ம உடல் இந்த வேதனைப்படுத்தும் உணர்வாக உருவாயிருது, அது பிரம்மன் ஆயிரு, அது பிரம்மம் ஆயிருது. அப்போ பிரம்மாவின் மனைவி சரஸ்வதி, விஷ்ணு மனைவி லட்சுமி அப்படிங்க தெளிவா கொடுக்குறாங்க. அப்ப அந்த வேதனை இந்த உணர்வு இங்க அணுக்காங்க, பிரம்மமாகும் போது என்ன செய்யுது, அந்த வேதனை என்ற ஞானம் தான் இங்க வரும். அந்த வேதனையான உணர்வு கருவாக்கிவிட்டால் பின் தன் எண்ணத்தை உருவாக்கிட்டு இருக்கதான் பிரம்மா உருவாக்குகின்றான், எக்குணமோ அதை உருவாக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்றது. இதை நம்ம விளக்கமா கொடுக்கறதுக்காக இந்த கதையில என்ன செய்யறாங்க, இவங்களுக்கு தாங்க முடியல, மூணு பேரும் ஆலோசனை பண்றாங்க, நீயும் விஷ்ணு வரம் கொடுத்துட்ட, வந்தது அப்பா சொல்ற போய் நான் உருவாக்காமல் இருக்கும்போது உருவாகிடுச்சு, சிவனை அரவணைத்துக்கிட்டு இருக்கிறான், இதுக்கு என்ன உபாயம் அப்படின்னு கேட்கிறாங்க. கேட்க போகும்போது என்ன செய்யறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்க இது யாருக்கிட்ட கேட்கலான்ட்டு, இதெல்லாம் நம்ம கண்ணால் தான் வந்தது, வேதனைப்படுவது நுகர்ந்தது கண்ணால் தான். அப்போ அதை கண்ணால் கவர்ந்து விஷ்ணுவுக்கு கொடுத்ததும் கண்ணு தான், அவன் வழிதான் வரம் கொடுத்து உள்ளுக்கு வந்தது பிரம்மன் தான். அந்த அணுவின் தன்மை வந்தது எங்கே, உடலானது சிவமும் அவனே தான் வரவே இருக்கிறான். விஷ்ணு வரம் கொடுத்தான், பிரம்மா உருவாக்குனான், ஆனால் சிவனும் அரவணைத்தான் அப்படிங்கிற போது மூன்று நலி இந்த முத்தொழில் நமக்குள்ள நடந்துகிட்டே இருக்கு. இதுக்கு மார்க்கம் என்ன அப்படின்னு இந்த கேள்வி கேட்கலாம். அப்ப எல்லாரும் சேர்த்து இந்த கண்ணன் கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே கண்ணன் வந்தோன்னு நினைச்சுறான், அட நீ வரம் கொடுக்கலன்னு ஏன் உள்ளுக்கு தொல்லை வருது, நாம சுவாசித்து உணர வேணும் இல்லை, உணர்ந்தாதான் நம்ம புரிய முடியும். ஆனா வேதனைப்பட்ட உணர்வு நான் உணர்ந்தாலும் அது உள்ளுக்கு போன உடனே பிரம்மமாயி போகுது, நான் வரம் கொடுக்கலன்னு இதெல்லாம் நடக்காது, தெரிந்து கொள்ள முடியாது, ஆனா உள்ளுக்கு போனோன்னு பிரம்மமாயி போகுது. அப்பா பிரம்மா என்ன செய்யணும், தந்தை செல்படிதான் நான் நடக்கணும், உருவாக்கித்தான் ஆகணும். அப்ப என்ன செய்யறான், சிவனு கிட்ட கேட்டு நான் வரது வரவேற்றுத்தான் ஆகணும் அப்படிங்கிறான். கண்ணன் கேட்கிறான், அதுக்கு பதில் சொல்றான். அப்ப இதுக்கு ஏதாவது ஒரு உபாயம் வேணுமே அப்படின்னு கேட்கிறான். யாரு, விஷ்ணு கேட்கிறான், பிரம்மவும் கேட்கிறான், சிவனும் கேட்கிறான். அதுக்கு என்ன பதில் சொல்றான் தெரியும்? அப்போதான் அந்த கண்ணன் சொல்றான், அதோ வருகிறான் நாரதன். அவன் கலக பிரியம், கலகமே நன்மையில் முடியும் அப்படின்னு சொல்றான். அவங்கிட்ட கேட்கலான். அது யாரு? தான் ரிஷியின் மகன் நாரதன், நாராயணனின் அபிமான புத்திரன் நாரதன். என் அகஸ்தன் கணவனும் மனைவியும் வசிஷ்டிலிருந்து போல வாழ்ந்து நலாயினி போன்று ஒரு 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 மதித்து நடந்து இந்த இருளில் நீக்கி ஒளியின் உடலாக இருந்தது. அதுதான் ரிஷியின் மகன். இப்போ நாமும் நம்ம குழந்தை எந்தெந்த குணத்தில் நம்ம நுகர்றோமோ, கருவில் இருக்கப்போ எந்தெந்த குணமோ அதுக்கு தகுந்த மாதிரி குறவு இங்கே வருது குழந்தை பிறகு. அவங்க என்ன செய்தாங்க, இந்த உணர்வு தன்மை ரெண்டு உயிராகி உயிரைப்போல உணர்வின் தன்மை ஒளியாகி இருந்துகிட்டு இருக்காங்க. அதுதான் ரிஷியின் மகன் கணவன் மனைவியும் சேர்த்து ஒளியின் உடலாக மாறியிருக்கிறாங்க. ரிஷியின் மகன் நாரதன் நாராயணன் அம்மான புத்திரன் அப்படிங்கும்போது தீமைகளை நீக்கி எல்லா விஷயத்தையும் வென்று ஒளியாக மாறும். பாம்பு என்ன செய்யுது? விஷத்தை பாய்ச்சது. எலிக்கும் விஷம் உண்டு, பாக்கி தவளைக்கும் விஷம் உண்டு, பல்லிக்கும் விஷம் உண்டு. தன் விஷத்தை அதுக்கு பாய்ச்சி அது எல்லாம் விழுந்தது. ஆனால் அதில் உள்ள விஷயம் இதில் உள்ள விஷயம் எல்லாம் சேர்த்து என்ன செய்யுது? விஷம் எல்லாம் உரையப்படும்போது ராக ரத்தனம் நாகரத்தனமா மாறிடுது. இதே போல அகஸ்தியன் எல்லா விஷயத்தையும் நீக்கி இருளை நீக்கி ஒளியாகவே கொண்டாங்க. இந்த கணவன் மனைவியும் ஒளியான உடலை எடுத்து இன்னைக்கு வரணும். நம்ம சூரிய குடும்பமே அழிஞ்சாலும் சரி, அந்த துருவ நட்சத்திரமும் அதில் ஈர்ப்பட்டதில் இருக்கக்கூடிய சப்தரிஷி மண்டலம் அழியவே அழியாது. இது வேகாக்கலை. நாம் இந்த உடல் நாம் தீயில குதிச்சா எப்படி உயிர் வேவதில்லையோ, இதே போல பிரபஞ்சத்தில் எத்தனை விதமான விஷத்தன்மைக்கு வந்தாலும் அந்த துருவ நட்சத்திரம் அழியாது, அதன் ஈர்ப்பு ஓட்டத்தில் இருக்கும் அழியாது. நம்ம சூரிய குடும்பம்ல நம்ம உடலை போல அழியிறது தானே தவிர அது வளர்ச்சி இல்லை, முழுமையானது அல்ல என்பதை நாம் தெரிந்தால்தான் ரிஷியின் மகன் நாரதன் நாராயணன் அபிமான புத்திரன் இது சூரியன் எடுத்து வைத்திருக்கு. இந்த சூரியன் என்ன செய்து எந்தெந்த செடியிலிருந்து வாசனை வருதோ அந்த சத்தை எடுத்து பூமியில பரவச்சு அந்தந்த செடியில விளைந்த வித்த பூமியில் ஊண்டும்னா அதுக்கு சாப்பாடை கொடுக்கும். இப்ப நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறீங்க, ஒருத்தன் வேதனையா வாடுறாங்க, அதை நுகர்ந்து இங்க வச்சாச்சுன்னா நமக்குள் பதிவாயிருக்கு. அப்ப பதிவான ஒரு பாடு அந்த வேதனையின் உணர்வு சூரியனால எடுக்க வச்சிருக்கு. அவனை நினைக்கும் போதெல்லாம் அந்த வேதனை நம்ம உடல்ல விளையுது. அவங்க வேதனை போடுறாங்க, பாக்குறோம் கேட்கிறோம், நம்ம உடல்ல விளையுது. அப்போ வேதனை என்ற உணர்வு நம்ம நுகர்ந்து நமக்குள் வேதனையை வளர்க்க முடியுது. ஆனால் வேதனை நீக்கே அந்த அரு உணர்வு உங்களுக்கு பிறச்சி இருக்குதான். ரிஷியின் மகன் நாரதன் நாராயணனின் அபிமான புத்திரன் நாரதன் அதை எடுத்து நாம் சுவாசித்தோம்னா அவன் வாழ்க்கையில் எப்படி விஷயத்தெல்லாம் நீக்கினானோ அந்த உணர்வின் சத்து நம்ம உடல்ல கிடைக்கும். அதான் நாரதன் கலகப்பிரியன், கலகமே நன்மையில் முடியும். இப்போ கணவன் மனைவிக்கு அங்கே சண்டை வருது, அவங்க மேல பாசமா இருக்கிறோம், யாருக்கு யாரோ சண்டை போடுறாங்க நான் பார்க்குறோம். அது பார்த்த உடனே அவங்க யாராவது ஒருத்தர் திட்டாங்க மோசமான ஆளு, ரெண்டு பேருக்கு வெறுப்பு வந்தாதானே சண்டை போடுறாங்க. சண்டை போடுறது வந்த உடனே ஒருத்தன் மேல நான் பாசமா இருக்குன்னு நல்ல மனசையும் இப்படி திட்டான்னு நினைக்கிறேன். அப்ப திட்ட போகும்போது நம்முடைய மனசு கேட்குதோ, ஏன்பா அந்த மாதிரி எல்லாம் இது பண்ணி இருக்கு அப்படின்னு சொல்லி எப்படி சொன்னேன் உனக்குன்னு அப்படின்னா நம்ம இல்லாத வம்ப வந்துகிட்டு திருப்பி அதை திருத்த முடியுதானா? நம்மளால முடியல, அவங்களால சொல்ல முடியுமோ? அதே உணர்வு நம்மளுக்கு வந்தாச்சுன்னா நம்ம விட்டு விடுமா? நான் சொல்றேன் கேட்க மாட்டேங்க, இரு நான் பாக்குறேன், அந்த வம்பு தான் பேசுவோம். தெரியுது ஆனா சொன்னாலும் வம்பிடுறோம். அப்ப அந்த கலகம் வருது. ஆனா அதே மாதிரி இப்போ அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு நம்ம பேசணும், உயிருக்கு வருது. இந்த உணர்வின் தன்மை என்ன செய்ய ரத்தத்துல கலக்குது. அப்ப அந்த துருவ நட்சத்திரம் இதெல்லாம் கிடைச்சது உள்ளுக்கு போனோடனே நம்மளுக்கு பிடிவாதமா இருக்குதுன்னு உடனே சிந்திக்க சொல்லும். அப்ப சிந்திக்க சொல்லி அவங்களுக்கு என்ன செய்யும், அவங்ககிட்ட வாயில சொன்ன அந்த நேரத்தில் கேட்காது. நாம அந்த துணை நட்சத்திரத்தின் பேரர்களும் பேரவனும் என் ரத்தங்களை கலக்கணும், என் உடல் முழுதும் பண்ணும், என் உடல் உள்ள உறுப்புகள் அனைத்தும் பெற வேண்டும் என்று எண்ணி செல்கிறது. அப்ப என்ன செய்யும், முன்னாடி பாதுகாப்பு வந்தது. அதுதான் இப்ப உங்களுக்கு இந்த தியான பயிற்சியை கொடுக்கணும், அதை சேர்த்து பழகிக்கணும். அப்ப நாம எடுத்து என் ரத்தத்தில் கலக்கணும் அப்படிங்கிற போது நாம் எடுத்த உணர்வுகள் எதுவும் உமி நீராக மாறுது, சிறுகுடல் பெருகுடலுக்கு போகுது, அது ரத்தமாக மாறுது, நம் உடல் முழுதுக்கும் அது நன்மை செய்யும் பக்குவமாக வருது. வேதனைப்படுறேன். நீங்க பாக்குறீங்க அந்த ஊமிநீர் வருது, இந்த விஷயத்தின் தன்மை நம்ம ரத்தத்தில் வேதனைப்படுங்க, எல்லாத்தையும் வேதனைக்கு. அப்ப ரிஷியின் மகன் நாரதன், நாராயணன் அபிமான புத்திரன் நாரதன், அவன் கலக பிரியும். அப்ப நம்ம கிட்ட புரியும், அதை வந்து நம்ம விட்டுட்டு ரெண்டு பேரும் சமாதானமா போங்க இந்த மாதிரி இருங்க அப்படின்னு நம்ம விளக்கத்தை சொல்ல முடியும். அவன் விளக்கத்தை சொல்றவர்களுக்கு நம்ம உடனே சமாதானப்படுத்தணும். இந்த மனுஷன் சும்மா இருந்தவன் இந்த மாதிரி பேசுறான் பாரு, அதை எடுத்து நமக்குள்ள வளர்த்துக்கிடும். ஆனா அவங்க செய்த தவறும் நாம செய்ய வந்தோம், நாம தப்பு செய்யல, ஆனா இந்த உணர்வு வந்ததுதான் நாரதன் கலக பிரியன், கலகமும் நன்மையில் முடியும் அப்படிங்கிற போது நம்ம உடல்ல எத்தனை விதமான கலக்கங்கள் இருக்குதோ அதெல்லாம் மாற்றலாம். இப்ப வேதனைப்படும் நான் நுகர்றோம் குருச்சேத்திர போர், அந்த வேதனையான உணர் நம்ம உடலுக்குள்ள போயிடுது, நல்ல குணங்களுக்கு அதுக்கும் சண்டை உண்டு. இப்ப உலகிலே எங்கெங்கெல்லாம் இப்ப தீவிரவாதம் நிறைய நடக்குது, காதலை கேட்கறோம் உயிரில் பொழுது உணர்றோம், ஆனா உண்மை நீர் உள்ளுக்கு போயிடுது. ஆனா சாகரத்துடன் கலந்து என்ன செய்யுது, நம்ம உடம்புல நல்ல குணங்களுக்கு அதுக்கு தீவிரவாதம். அந்த வேதனை என்ற உணர்வுக்கு நம்ம நல்ல குணங்களுக்கு ஆகிறதுல எத்தனை வகையான தொந்தரவு உள்ளுக்கு வந்துகிட்டு தான் இருக்குது, நாம தப்பு பண்ணலை. அப்ப நாம குருச்சேத்திர போர் நடந்துகிட்டு தான் இருக்குது, மகாபாரத போர் நம்ம உடல் நடந்துகிட்டு தான் இருக்கு. இப்ப நம்ம வாழ்க்கையில் இப்ப நடந்துகிட்டு இருக்கும்போது நம்ம எப்படி மாத்துறது, அதுக்கு தான் அந்த சாதாரண மக்களும் அதுவும் வருகிறான். இந்த கண்ணால காலையில அந்த துணு நட்சத்திரத்தின் பேரர்களும் பேரவனையும் பெற வேண்டும் என்று ஏங்கி பெறணும். அது ஏங்கி கண்ணில் பார்த்தோம்னா இது என்ன நேரம் இங்க நம்ம எலும்புக்குள்ளுக்கு ஊனாக பதிவாக்கிறது, ஊழ்வினை என்ற வித்தாக நம்ம பதிவு செய்து பழகணும். எப்படி சண்டை போடுறவனு கூர்ந்து கவனிச்சு இந்த உணர்வுகள் நம்ம எல்லாம் வெள்ள எலும்புக்குள்ள பதிவாயிருந்தோம், அப்புறம் அவனை எண்ணும் போது அவன் உடல் இருந்து வரக்கூடிய உணர்வை நாம் நுகர்ந்து அவன் வேதனை போறானோ சண்டை போறானோ நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனா அதே சமயத்தில் அந்த வேதனை என்ற நீக்கி அந்த உணர்வை நாம் பதிவாக்கி நமக்குள்ள வந்து அதை நுகர்றோம். அதே உமிழ் நீரை நம்ம ரத்தத்தில் கலக்குது, எப்படி இதே உமி நீரா மாதிரி சாப்பாட்டு வழி எல்லாத்தையும் கலக்குது. எப்படி தங்கத்துக்குள் திரவத்தை போத்துறோடனே அதில் செம்பும் பித்தளை ஆவியா மாறும், நம்ம உடலுக்குள்ள போனாலும் இந்த உணர்வு சேர்த்து அதை குறைக்கும், குறைச்சி பழகும். அதுக்கு தான் இப்ப இந்த மாதிரி சொல்றோம். அப்போ அதே வருகிறான்னு நம்ம காலையில் எந்திரிச்சு அதை எடுத்தோம்னு அதை எடுத்து நாம சுவாசிச்சு நாம ரத்தங்கள்ல கலக்க செய்ய பழகணும். இப்படி நாம் பழகிட்டோம்னா சிற்றவங்களை எண்ணும் போது எப்படி நம்மளுக்கு மனவேதனை வருது, சங்கடம் வருது. பிள்ளை மேல பாசமா இருக்கு, பதிவு வச்சுக்கிறோம், அதுல குறைகள் வந்து அது முன்னாடி வந்து இந்த பாசம் அழிஞ்சு போகுது. நம்ம எவ்வளவு செல்லமா வச்சுரும், ஒரு பொருளை கீழே போட்டுறானுக்கு இந்த செல்லமெல்லாம் போயிடும், அது உணர் நமக்குள்ள விளங்குறது, அப்ப அது பாசம் போயிடும். அப்ப நம்ம இதை எப்படி மாத்தணும், அதுக்குத்தான் இப்ப உங்க குழுக்க கூர்ந்து கவனித்து உங்க உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களை அனைத்தும் அதை பெறச்செய்து கொண்டோம். இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கிற உணர்ச்சிகள், பல வகையான உணர்ச்சிகள் உறப்பும் போது உங்க உடல் உறுப்புகள் இப்ப நாம் சொல்லும் போது அந்த உணர்ச்சிகளை தூண்டும். இதை வச்சு அந்த துரு நட்சத்திரத்தின் பேரொருளை பெற வேண்டும் என்று உங்களை என்ன சொல்லும் போது நீங்க என்னீங்கன்னா உங்க உடல்ல அந்த அணுக்களுக்கு உச்சாமூட்டி இழுக்க வைக்கிறோம். அப்போ காத்துல இருக்க பிரிச்சு உங்களால எடுக்க முடியாது, அதை நீங்க எடுக்கக்கூடிய பக்குவத்துக்கு கொண்டு அப்ப நீங்க அதை எடுக்க போகும்போது அந்த உணர்வு உங்க அணுக்கள்ல சேருது. அந்த அணுக்களை சேர்க்கறதுக்கு தான் இப்ப உங்களுக்கு தியானமே கொண்டு. காரணம் இன்னைக்கு காற்று மண்டலம் விஷத்தன்மையா போச்சு, நாம் எதையுமே நல்லது எண்ண முடியாத நிலை போயிட்டே இருக்கு. நம்ம என்னைக்கு நல்லது எண்ணு, ஆகினாலே நாளைக்கு இந்த 2004 மேல போயிடுச்சுன்னா நமக்கு நாமே தீவிரதாயிரும். எப்படி இந்த பிள்ளை அதை சொன்ன கேட்கல, இதை சொல்ல கேட்கல, அவங்க அப்படி செய்தாங்க கேட்கல அப்படின்னு சொல்லி தீவிரம் என்ன வாழ்க்கைன்னு இந்த உடலை அழிப்போம். இல்லை இவன் சொன்னாலும் இவங்க அழிப்போம். இந்த உணர்வு தான் தீவிரவாதம், உலகம் முழுதுக்கும் அந்த நிலை வருது. மனிதனா இருக்கிறோம், நம்மளை அறியாமலே இந்த தவறுகள் செய்யும். இப்ப ஏராளமா தான் நீங்க பாக்கலாம், உலகில் தீவிரவாதம் நடக்குது, அது உணர்வுகள் நமக்குள் பதிவாகுது, நம்ம அறியாமலே இந்த நிலை செய்யும். இது மாத்திரம் உங்களுக்கு சக்தி வேணுமா வேண்டாமா, அந்த சக்தி கொடுக்கறதுக்கு தான் இப்ப உங்களுக்கு சொல்றது. இந்த முறைப்படுத்தி தியானத்துல ஒவ்வொரு அணுவும் பிறச்சது தான் நாம் இந்த தியானத்தின் முறைகள். அதுக்கப்புறம் நீங்க கடைப்பிடிக்கிற முறை கொண்டு தீமை வராதபடி நீங்களே தொடச்சிக்கலாம். அதுக்கு வழிவகுக்கிறதுக்கு தான் இப்ப நம்ம இந்த தியானத்தை உங்களுக்கு வழிப்படுத்தி, இந்த தியானம் எடுத்துக்கொண்டு வரப்போ நம்ம எப்படி நடக்கும்னு பின்னாடி சொல்றேன். அதன் வழி நீங்க பயன்படுத்திங்க. எனக்கு நிறைய விவரத்தை சொல்லி போனோம்னால உங்களால் கேட்க முடியாது. உங்க உடல் உள்ள உறுப்புகளுக்கு அந்த உணர்ச்சிகளை தூண்டச்சது. இப்ப அந்த தியானத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்கணும்னு நான் இயங்கி தியானித்தேன் உங்களை பார்க்க சொல்லிட்டேன். அப்ப அந்த இன உணர்வுகள் உங்களுக்கு எடுக்கும். அதை நீங்க பறிச்சுதான் இப்ப நம்ம தியானம் எடுக்க போறோம். அதனால இத்தகைய தீமையெல்லாம் நமக்குள்ள வராதபடி தடுக்கிறதுக்கு என்ன வழிங்கிறத இப்ப நம்ம செய்யறோம். இப்ப ஒரு கம்ப்யூட்டர்ல என்ன செய்யறோம், ரெக்கார்ட் பண்ணி வச்சிடறோம். அதுல அவன் கெட்ட மனசோட வர்றானோ உடனே அதுக்கு வேண்டிய எதிர் கொடுத்து செய்து வச்சோன்னு ஒப்படைச்சிரு. இந்த மாதிரி செய்யறாங்க, சரியா வேலை செய்யும். அவன் எது பதிவு செய்திருக்கிறானோ இந்த மாதிரி கெட்டவன் இந்த மாதிரி உணர்வுன்னு உடனே அந்த யந்திரம் இயங்கும். ஆனா அவன் நம்ம ஆளுன்னு சொல்லி போட்டு இவன் சொல்ல போன இவனையும் கேட்டு வரைக்கும் அந்த வந்து நம்ம ரோபோட்டுங்கிற யந்திரம். அதே மாதிரி இதே எந்திர மனிதனை உருவாக்கி அமெரிக்கால இருந்து பிரான்சில் இருக்கக்கூடியவனுக்கு ஆபரேஷன் செய்யறாங்க. ஏன்னா இந்த அளவுக்கு போச்சுன்னு இதுக்கு மேல எதுவுமே எதுநிலையான அந்த கட்டி அதுக்குள்ள கீழே விடாது. மனிதன குறி வச்சுதான் தாக்கணும். கொஞ்சம் பழந்திருச்சுன்னா மிஸ்டேக் ஆகுதாங்க. அது மாதிரி அமெரிக்காவில இருந்துட்டு காட்டில் இருக்கக்கூடிய உணர்வலைகள் எடுத்து இங்க ஆபரேஷன் பண்ற எந்திரத்தை வைத்து. அதே மாதிரி நீங்க இங்க மனிதனா இருக்கிறீங்க, நண்பனா இருக்கப்படும் போது எனக்கு நன்மை செய்தான் அங்க இருக்கலாம் இயக்குறீங்க. அதே சமயம் எனக்கு துரோகம் பண்ணான் பாவின்னு என்ன பார்க்கும்போது சாப்பிட்டு இருந்து சாப்பிட முடியாம புறப்படும். வாகனம் ஓட்டும் போது இதே மாதிரி பிள்ளையானா குற்றங்கள் ஆகுது. இது அடிக்கடி இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்குது. இதை நாம தடுக்கணும் இல்லவா? இதே போல நாம அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு நம்ம உடல்ல அணுக்களுக்கு சக்தி ஏற்றுக்கிட்டோம்னா அது வலுவான நிலை கொண்டு குறித்த நேரத்தில் அது வந்தாலும் கூட தள்ளி விட்டு நம்முடைய சிந்தனை கொண்டரும். அந்த சக்தியை இனி நாம எல்லோரும் பெற்றுதான் ஆகணும். காரணம் காற்று மண்டலத்தில் எத்தனை விதமான நிலைகள் இருக்குது. மதம் இனம் மொழி அரசியல் என்ற நிலைகளும் தீவிரவாதம் புகுந்து மனிதனுக்குள் விளைந்து பரவி இருக்குது. நமக்குள் பதிவாகி இருக்கிறோம். நீங்க பல அதாவது பாதாமியை போட்டு எல்லாம் போட்டிருந்தால் உறுதுலி விஷம் பெற்ற அந்த பாதாமிக்கே சக்தி இல்லாமல் போகுது. இந்த மாதிரி நம்ம உடல்ல நல்ல குணங்களுக்கு சக்தி இழக்கக்கூடிய நிலையில பூராமே வந்தாச்சு. இந்த மனிதனா இருக்கிறோம். இந்த உணர்வு விளைந்த பின் மீண்டும் இதே வேதனையில கொண்டு போறோம். வந்த நாள் ரெண்டு ஒரு நாளைக்கு நாளைக்கு முன்னாடி ஒரு டிவி பார்த்தேன். யாரோ பிலிப்ஸ் அந்த பிலிப்பன்ல அங்க அவளை கடத்திட்டு வந்து தலையை சீவுறான். அதுக்கு படமாவும் காட்டுறாங்க, நீங்க பாத்தீங்க. அது கர்ப்பிணி பார்த்தா என்ன ஆகும்? அவன் உணர்வு அதே தான் வேலை செய்யும். அதே உணர்வு உங்ககிட்ட வந்தா நாகல் நினைச்சு அதே வேலையை உங்களை செய்ய சொல்லும். அப்புறம் தீவிரவாதம் அங்க உள்ளுக்கு வந்துருச்சு. விஞ்ஞான அறிவால் ஒரு பக்கம் நம்பிக்கையானாலும் இந்த உணர்வுகள் அழகலாக பாய்ச்சி நமக்குள் பதிவானோம்னா அதை எழுதி நாம் எடுத்து நாம தவறு செய்யறதுக்கு துணி போய் வந்துடும். அதே விஞ்ஞான அறிவு கொண்டு செயல்பட போகும்போது உலகிற்கு நல்ல அற்புத கருவியில கொண்டாடுறோம். கண்ணை மாற்றிடுறான், கண்ணுக்கு பதில் கண்ணை கொடுத்துட்றான், இருதயத்துக்கு பதில் இப்ப செயற்கை எடுத்து இது ஓட்டணும். எப்ப கொஞ்ச நாளைக்கு தான் இதெல்லாம் செய்யறான். ஆனா கடைசியில எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்றோம். இது செய்தாலும் எல்லாம் மனித உணர்வும் மனிதனுடைய இயக்கங்களை போறாம விஷத்தன்மையா மாறிக்கிட்டே வரும். இந்த மாதிரி உலகில் வாழ்றோம். கடந்த காலம் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி மனிதன் எப்படி மிருகமாக வாழ்ந்தானோ அதே மாதிரி அந்த உணர்வுக்கும் மனிதனை நேயங்களை போராட்டியும் அழிக்கப்பட்டு நம்ம மோசமான காலமா வந்துகிட்டு இருக்கு. அதுல நீங்க இந்த காட்டுக்குள்ள இருக்கக்கூடியதை நல்லது எடுக்கணும். உங்க உடல்ல டிவியில எத்தனை அலைகள் வைக்கிறாங்களோ அந்த சுவிட்ச போட்டோன்னு காத்துல இருந்து அந்த ஆண்டினா மூலம் தான் எடுக்குது. உங்க வாழ்க்கையில இந்த கண் வழிதான் உங்ககிட்ட எல்லாம் பதிவாக்கிடுறீங்க. திருப்பி அண்ணும்போது கண் வழிதான் நுகரச்சதை நீங்க அறியறீங்க. அதனால இந்த உயர்ந்த ஞானத்தின் உணர்வை உங்களுக்குள் பதிவாக்கி கொண்டு வரப்போம்போது நீங்க இதை நினைவாக்கினால் அதை எடுக்கலாம். எதும் துணை நிக்கத்திருக்க ஒன்று உங்கள் பரவி இருக்குது. அப்பப்ப எடுத்து உங்களுக்குள்ள அந்த சக்தி பெருக்கக்கூடிய முடியும். ஏன்னா ஒரு வித்தை நல்ல வித்தை கொடுத்தாச்சுன்னா அது பக்குவமாக பார்த்தோன்னா விளையும். முதல் ஊனிட்டு ஒரு 20 நாளைக்கு விட்டு போட்டு எங்கேயும் முளைக்கான 20 நாள் கழிச்சு தண்ணி ஊற்றினா என்ன பண்ணும், முளைக்காது. இந்த மாதிரி ஞான வித்தை தொடர்ந்து நீங்கள் வளர்த்துக்கணும். நான் செய்தி தரவுன்னு நான் அல்ல, எனக்குள் என்ன என் உயிர் எனக்கு கடவுள் ஆண்டு உருவாக்கும். அதை விளைவிச்ச வித்தை உங்ககிட்ட பதிவு செய்து நீங்க தான் விளை வச்சுக்கணும். இந்த நிலையை நம்ம உணர வேண்டும். நான் செய்து தரேன் அப்படின்னு சொன்னா நீங்க பலனும் செய்து கொடுப்பீங்க. அதை எடுத்து நான் சுற்றி வேணும் தீர தீர வேணும் உங்ககிட்ட வாங்கிக்கலாம். நானே செய்துக்கணும்னு எப்படி செய்யறது? நீங்க இரவல் வாங்கிட்டு தான் இருக்கணும் இல்லைங்களா? அப்ப நீங்க என்னைக்கு சமைக்கிறது? இதுகளெல்லாம் நீங்களே தீமையை வராதபடி நீங்க தடுத்து கொண்டால்தான். இல்லாமல் யாரும் உங்களை காப்பாற்ற முடியாது. இந்த உடலுக்கு பின் நாம் பெருவியில்லா நிலை அடைதல் வேண்டும். அது முக்கியமாக வச்சுக்கணும். காரணம் இன்றைக்கு வாழ்க்கையில் நாம் எத்தனையோ வகையான அலைகளில் மோதிக்கிட்டு இருக்கோம். பாசால பண்பல்ல பறிவில்ல வெறுப்பல்ல வேதனையில சங்கடம் இப்படி அலைகள் வந்து மோதிக்கிட்டே இருக்கு. ஏன்னா நமக்குள்ள பதிவாக இருக்குது. கொஞ்சம் சோர்வடைஞ்சுன்னு வெறுப்பான அலைகள் இங்கே வரும், வெறுப்பான உணர்வு வரும். அப்புறம் வெறுப்பான உணர்வு வருது, தங்காத மழை மீண்டும் எனிச்சி நல்ல அணுக்களை வந்து அது மீண்டும் வேதனை என்ற உணர்வு வரும். இப்படி மாறி 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 நமக்குள்ள அலைகள் மோதிட்டு இருக்கு. கடல்ல அலைகள் போயிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னா நம்ம படகுல போறோம். ஒரு எல்லை வச்சுதான் நம்ம போறோம். அப்ப அந்த எல்லை வச்சு போக போகும்போது எதுக்கு எத்தனை அலை இருந்தாலும் அந்த துடுப்பு வச்சு நினைத்து அந்த எல்லை அடையணும்னு விரும்புறோம். இதே மாதிரி நமது மனிதன் வாழ்க்கையில எத்தனையோ வெறுப்பு வேதனை எப்படி இந்த தீவிரவாதம் இந்த அலைகள்லாம் நம்மளுக்கு என்ன வாழ்க்கைங்களை வெறுப்பான உணர்வுல இருந்துகிட்டு இருக்கிறோம். இந்த அலைகளிலிருந்து தப்புறதுக்கு இப்ப துரு நட்சத்திரத்தின் பேர்வாண்ட அந்த துடுப்பை வைத்து எல்லா அலைகளையும் பிளந்து உங்களுக்குள்ள அறிஞானத்தின் சக்தி வளர்த்து இனி பரவியில்லா நிலை அடைவதுதான் நாம் சொல்லும் மாற்றம். யாரும் இந்த உடலோடு இருந்ததில்லை. ஆணை செய்தன் பொனை செய்தோன்னு இருக்கிறாங்களான்னு யாரும் இல்லை. என் குருநாதர் இவ்வளவு சொல்லி கொடுத்தாரு. அவர் இருக்கிறாருன்னா இல்லை, அவப்ப ஒளியா இருக்கிறார். அதே மாதிரி வேதனைகின்ற விஷயம் எடுத்தா இன்னைக்கு மனிதனா இருப்போம், அடுத்தாப்படி இன்னொரு உடல்ல இருப்பாங்க. ஆனா உயிரோட சேர்த்து ஒளியா இருக்கிறார் நமகுருநாதர். இதே மாதிரி நம்ம வழியில் வந்தவங்க ஒளியின் உடலா இருக்கிறாங்க. இதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய இடங்களை நீக்கிறதுக்கு உங்களுக்கு சக்தி தேவை. நான் ஆணை பண்ணி தரேன் போனே பண்ணி தரேன்னு சொன்னா நான் உங்களை ஏமாத்ததான் வரும். இயற்கை நிலைகள் உங்களுக்குள்ள இதை எடுத்துக்கிட்டு நீங்க தான் வளர்த்து முடியுமே தர. மாயாஜாலங்களை கொண்டு நான் விளைய வச்சு வெள்ளாம வச்சு உங்களுக்கு கொடுக்கலாம். மந்திர ஜாலங்களில் இன்னொரு ஆவியின் தன்மை நம்ம எடுத்து இன்னொருத்த கொடுக்கலாம். அந்த ஆவியை கெட்ட வேலை செய்யும். அந்த கெட்டது தான் செய்ய முடியுமே தர நல்ல செய்யாது. அந்த ஆவியின் தொடர் கொண்டு செல்வம் தேடிவங்களும் அந்த இருக்கிற வேலையும் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அதில் உள்ள பணங்கள் எல்லாம் எங்க போச்சு என்னாச்சுன்னு தெரியும். வீடே சூன்யமாக பார்க்கலாம். இந்த உடல்ல இருக்கிற வேலையும் இருக்குது. அது முடிஞ்சோன்னா அத்தனை பேரும் நாசி ஆகிப்போம். அதுவும் இருந்துகிட்டு இருக்கு. ஆகவே நாம் இந்த உடலை திரும்பி திரும்ப பெற முடிகின்றதை தவிர இன்னைக்கு மனிதன் அடிக்கடி வேதனை இருந்தா அடுத்து அனுச்சது கேன்சர் வந்தாச்சு நிச்சயம் பாம்பு தான். அதுவும் கடும் விஷம் கொண்டா பாம்பா வரும். பாம்பு வகையில் எத்தனையோ இருக்கு. அடிக்கடி சரங்க அதாவது வெறுப்பு வேதனை இதுகள்லாம் எடுத்துக்கிட்டு சரவாங்கி போய் வரும். கட்டு உரையினா நிச்சயம் பிறந்தானும் கட்டுக்கு கட்டு 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 நம்ம சொல்லணும். மூட்டுக்கு மூட்டுக்கு வழி வரும். இது வந்து வந்துச்சுன்னா போறோம் அவங்க அங்கதான் போகணும், வேற வழி இல்லை. விஷத்தின் தன்மை கலந்த பின் இந்த உணர்வின் தன்மை அதன் ஈர்ப்பு கொண்டு போய் நம்ம உருவாக்கி விடும். இந்த மனிதன் நம்ம எடுத்துக்கொண்ட நம்ம உயிர் தான் மாற்றிட்டதா. உடல் தான் மாறுது, உயிர் மாறல. அதனால இதெல்லாம் நாம மனதில் வச்சு நீங்க இந்த உயர்ந்த நிலைகளை பெறதுக்கு உண்டான மார்க்கத்தை நீங்க எடுத்து அந்த தெளிவாகி உங்க வாழ்க்கையில தெளிந்துக்கணும். அந்த சுத்தப்படுத்துறதுக்கு தான் இப்ப உங்களுக்கு இந்த தியானமே. அந்த அளவுக்கு நாம வரணும். அதனால இப்ப உங்களுக்குள்ள இது பதிவான பிற்பாடு. இப்ப உங்க உடல்ல உள்ள உறுப்புகளுக்கு அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரர்களை பெற செய்யறதுக்குதான் இப்ப நம்ம இப்ப தியானத்துக்கு போறோம். இதை நீங்க வளர்த்துக்கிட்டீங்கன்னா கூடுமானவர்களும் இந்த உடல்ல வரக்கூடிய சங்கடங்களை உங்களால் நிவர்த்தி பண்ண முடியும். அந்த ஞானத்தை உங்களால் வளர்த்துக்கொள்ள முடியும். அதனால இப்ப நாம தியானத்துக்கு போவோம். நம்ம சொல்ற மாதிரி ஆசைப்படணும். அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரலும் நாம் பெறணும். என் ரத்தங்களை கலக்கணும். நான் சொல்லிட்டு வர என் உடல் உறுப்புகள் உருவாக்கிய அணுக்கள் எல்லாம் நான் பெறணும், என் சிறுகுடல் பெருகுடல் உருவாக்கி அணுக்கள் பெறணும், இந்த ஆசை வரணும். அந்த ஆசையோடு இயங்கி நீங்க இருக்கணும். கணைங்களை உருவாக்கி அணுக்கள் எல்லாம் பெறணும் அப்படின்னு எண்ணத்துக்கு வரணும். அடுத்து என்ன செய்யணும், இந்த கல்லீரல் மண்ணீரல் உருவாக்கி அணுக்கள் அனைத்தும் அது பெறணும் அப்படின்னு அந்த கண்ணத்துக்கு கொண்டணும். அதுக்கடுத்து என்ன செய்யணும், இதே மாதிரி நாம ரத்தத்தில் இருக்கக்கூடிய நீரையும் ரத்தத்தையும் பிரித்து எடுக்கும், அதில் விஷத்தன்மையை பிரித்து எடுக்கும். நாம் பாலில் எப்படி காய்ச்சி எடுத்து தான் நம்ம வெண்ணெய் இதை எடுப்போம், ஆனால் இந்த மிஷினை வச்சு என்ன செய்யறாங்க, அதை சுற்றி இந்த வெண்ணெயை பிரித்து எடுத்துடுறாங்க. இது மாதிரி இந்த விஷத்தன்மையை நீக்கிறதுக்கு நம்ம அந்த சக்தி கொண்டுற மாதிரி நம்முடைய உணர்வுகளை நம்ம அந்த சக்தியை நம்ம ரத்தத்தில் கலக்க செய்து நம்ம சிறுகுடல் பெருகுடலுக்கு உருவாக்கிய அணுக்களுக்கு அதை பெற செய்து எல்லாம் வரிசையில் வரப்போகும்போது இந்த சிறுநீரகத்தில் உருவாக்கிய அணுக்கள் வலுவாயாச்சுன்னா அது சுத்தமாக பிரிக்கும். அப்போ பிரிச்சதுன்னா நீரை வடிச்சிருது, நல்ல ரத்தம் வருது, இதயத்துக்கு வருது. நல்ல சுத்திகரிக்கப்பட்ட அந்த ரத்தத்தை தான் நம்ம உடல் முழுதுக்கும் பரப்புது. நம்ம சிறுமூளைக்கு போகிற மேற்கொண்டு அதில் வேதனையும் விஷமும் இதாக வந்துச்சுன்னா இது மேலே போனோன்னு தலையில் நீர் கட்டிடுச்சு, தலை கிண்ணுன்றிருக்குது, இந்த விஷமான நிலை பத்தனை சிந்தனை இல்லை, இதெல்லாம் சிரசு பாகம் போயிடுச்சுன்னா அந்த மூல பாகங்களையும் செயலிழந்துருக்கும். நம்ம தப்பு பண்ணலை, ஆனால் இப்படி எல்லாம் போயிடும். அப்போ அந்த இருதயத்துக்கு நல்ல ரத்தத்தை கொண்டு வரணும், அது உங்களால் முடியும். நம்ம சொல்கிற மாதிரி இருந்தேன்னா அந்தந்த உறுப்புகளை தைரியப்படுத்தணும். அப்போ அந்த துணை நட்சத்திரத்தின் பேரவர்கள் சேர்த்து பழகணும். இதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமான காரியம், திட்டங்களே திருப்பி அன்றீங்க. அவங்க உணர்கிட்ட வராமல் தடுக்கிற துணை நட்சத்திரத்தை என்ன போகிறோம், இது வலுவாக்கி உங்களுக்கு அது தெளிவாக்கிட்டு வரும். அதுக்கு தான் இப்போ நம்ம இதை செய்து நம்ம கண்ணினுடைய கருமணிகள், நம்ம நரம் மண்டலம் உருவாக்கிய அணுக்கள், எலும் மண்டலத்தை உருவாக்கிய அணுக்கள், நம்ம எலும்புக்குள் ஊனை இதெல்லாம் பதிவு செய்து அது ரெக்கார்டு பண்ணுறது. அந்த அணுக்கள் எல்லாம் பரவணும் அப்படின்ட்டு நம்ம தசை மண்டலங்கள் அதுக்கும் படிப்படியாக கொண்டு வந்து தோல் மண்டலத்தில் உள்ள நிலையை இது பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி வலுவேற்றிட்டோம்னா இந்த காற்றுல தீமைகள் இருந்தாலும் கூட நம்ம பக்கத்தில் வர கொஞ்சம் தள்ளி விட்டுக்கிட்டு இருக்கும். ஆனால் குடும்பங்களில் நம்ம சிந்தனைகள் நம்மளுக்கு நல்லா இருக்கும், அதை நம்ம மாற்றி அமைச்சு நம்ம நல்ல சுவாசத்தை கொண்டு வரணும். அதுக்கு தான் இப்போ உங்களுக்கு இந்த பயிற்சி கொடுக்குறேன். இதெல்லாம் நீங்கள் சாதாரணமாக நினைக்கணும், சாதாரணமாக நினைச்சிட வேண்டாம். இதெல்லாம் கற்றுக் கொடுக்குறேன்னா உங்களுக்கு எத்தனை தரம் இப்போ எனக்கு சாதாரணமாக கொடுத்து தப்பு பண்ணுறது நிறைய தப்புங்கிறாங்க. மொத்தம் ரெண்டு பேருக்காண்டி நான் தப்பு இதை சொல்லாமல் இருக்குங்க. என்னெல்லாம் நாம் எங்கே போய் கட்டுப்பாடோடு அப்படிங்க போகிறேங்க, வர்றவங்களுக்கு எப்படியும் கிடைக்க செய்யணுங்கிறது தான் இப்போ நான் செய்திருக்கேன். யாரும் இவ்வளோ பெரிய விஷயத்தை நான் சொல்கிறபடி நீ கேட்குறீங்களா, அல்லது என்ன செய்கிறீங்க, ஏன் செய்கிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அங்கே அனுமதிக்கப்படும். இப்போ என்ன செய்கிறாங்க, எல்லாரும் தாராளமாக கிடைக்க வேணுங்கிறதுக்காண்டி செய்கிறோம். ஏதோ 100 பேர் வர்றாங்க, அதில் 4 பேராவது தேர்ந்தெடுத்து அந்த 4 பேரும் நான் அதே 100 பேருக்கு அவங்க 4 நாள் போச்சு அந்த 100 பேருக்கு மாற்ற முடியும் அந்த நம்பிக்கையில் தான் நான் செய்கிறேன். ஏன்னா உங்கள் உயிர் கடவுள், உங்கள் உடல் ஒரு கோயில், அதனால அந்த கடவுள் வீட்டிருக்கிற இடம் பரிசுத்தமாகும் தான் நான் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கிறேன். அதனால அதுக்குண்டான இந்த பயிற்சியை நாம் செய்ய போகும்போது உங்களுக்கு இதை கிடைக்க செய்யறதுக்கு தான் செய்கிறேன். இல்லாமல் நான் வரிசையில் எனக்கு வேண்டிய ஆள்களும் மட்டும் நான் சொன்னபடி கேட்குறவங்களுக்கு நான் செய்யலாம். இப்போ எல்லாரும் தெரிஞ்சவங்களும் இருக்கிறாங்க, தெரியாதவங்களும் இருக்காங்க, உங்களுக்கு என்னென்ன விவரம் தெரியாது. ஆனால் நீங்கள் பெறவன்னு நான் ஆசைப்படுறேன். நீங்கள் எல்லாம் பெற்றாதான் எல்லோருடைய தீமையில் காற்று மண்டலமும் நச்சுத்தன்மையாகும். உங்கள் வீட்டில் ஒருத்தர் நீங்கள் சிரமப்பட்டு இருக்கீங்கன்னு அந்த வீட்டில் அந்த நல்ல காற்றலை வரப்போகும்போது வீட்லேயும் நல்லா இருக்காங்க. எல்லாருக்கும் அந்த சக்தி பெறணுங்கிற இந்த ஆசையில் தான் நான் செய்கிறேன்னு தவிர இதை சந்தர்ப்பத்தை நல்ல விட்டாங்க. நம்ம லேசாக சொல்கிறாருன்னு இப்போ சாமி வந்து பார்க்கணும்னு அதை கேட்டு முன்னாடி என்ன எந்த ஊருன்னு கேட்டு அப்புறம் அங்கே உட்காந்துங்க எப்பங்க சந்தைகள்லாம் மணியை கேட்டு ஆர்வத்தெல்லாம் தூண்டி இன்னொன்று கொஞ்ச நேரம் உட்காருங்கன்னு சொல்லி என்னன்னு அப்போ இத்தனை தடுதல் வரப்போம்போது நினைச்சிடறாங்க. ஏதோ பெருசான்னு நினைக்கிறாங்க. நீங்கள் எதுவும் இல்லை, தாராளமாக வரீங்க. நிறைய விஷயம் இருக்கு, வாங்க வாங்க வீச்சு போட்டு போயிடுவாங்க, படிக்கூட மாட்டாங்க, ஏன்னா அலட்சியமாக போட்டு போயிடுவாங்க. அதனால தான் ஓசி புஸ்தகம் கூட இப்போ ஜாஸ்தி கொடுக்குறது, கொடுத்தோம்னா வாங்கி நிமிஷம் படிக்க மாட்டாங்க, கீழே போட்டுருவாங்க. இந்த மாதிரி உங்களுடைய மனிதனாக பிறக்க சொன்ன 6வது அறிவை காத்துகையா அந்த அறிவை தெளிவாக்கணும். உயிர் அறிவாக்கியது, அறிவு தெளிவாக்கி உயிரான சேர்த்து ஒளியாகும். இதுதான் இப்போ நம்ம குருநாதர் காட்டிய அறிவு. அதை நாம் செய்தோம்னா நமது வாழ்க்கையிலே இந்த உடலுக்கு பின் பிறவியில்லை என்ற முழுமை அடையலாம். இந்த உடலுக்காக இச்சப்பட்டோம் அப்படின்னா அடுத்த உடல் நிச்சயம் உண்டு, அதில் ஒன்றும் தப்ப முடியாது. நம்ம எந்த குணமாக தகுந்த மாதிரி இந்த உயிர் ஒரு உருவத்தை மாற்றிக்கிட்டே இருக்கு. ஆரம்பத்திலிருந்து பார்க்கறோம்ல எத்தனை நிமிஷப்பட்டு நீங்க இம்சையிலிருந்து கற்றுக்கொள்ள முடியும் என்று இந்த உடல் பெற்ற விற்பாடு மீண்டும் அது பழத்தானே இது சாகா கலையா போகுது. இப்போ நம்ம குருநாதர் பார்த்து வேகாம் நிலை, கீழே குதிச்சா உயிர் வேகாது, இது அகண்ட அண்டத்தில் எதிலுமே வேகாது, அப்போ ஒளியாக மாற்றிக்கிட்டு இருக்கு அந்த சக்தி படம். அதுக்கு தான் இப்போ நம்ம தியானத்தில் இருந்து இதெல்லாம் நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி 2004க்குள்ளதெல்லாம் நீங்கள் தயாராகிக்கணும். அதுக்கப்புறம் காற்று மண்டலம் விஷத்தன்மையாக இருக்குது. இப்போதே சில பேருடைய நிலைகள் எங்கெங்கேயும் எடுத்துகிட்டு போகுது. இனி வர காலம் ரொம்ப மோசமான காலமாக இருக்குது. அதுக்குள்ளுக்கு நீங்கள் தயாராகி நல்ல சக்தியில் விளக்கி நீங்களும் காத்து உங்கள் ஊரையும் வீட்டையும் உலகையும் காக்கக்கூடிய நிலைக்கு நீங்கள் தயாராகும். ஒருத்தர் மட்டும் ஒன்றும் செய்ய முடியாது. நான் எவ்வளோ பெரிய சக்தி இருந்தாலும் ஒரு அரிசியை போட்டு சாப்பாடு பண்ணி நான் எல்லாத்தையும் சாப்பிடுவேன்னு சொன்னால் முடியுமா? நாமெல்லாம் அந்த அரிசியாக மாறணும். இப்போ ஒன்று சேர்த்து வந்தோன்னா எல்லாருடைய பசியும் தீரும். அதுதான் முக்கியம். ஒன்று எதுவுமே என்றும் ஒன்று செய்யறதில்லை. இந்த உயிர் ஒன்று தான், அப்படி இருந்தாலும் மூன்று நிலையில் வேலை செய்யுது. ஆனால் இந்த உடலுக்கு எத்தனை வகையான உணர்வு இந்த உடலை உருவாக்குது. அந்த உணர்வு குறைய குறைய உடலை சிறுக்குது, குறைய குறைய வந்துடுது. இப்போ நம்ம வேதனை வெறுப்பன இந்த உடல் எவ்வளோ அழகான உடல் சிரித்து போகுது. அப்போ இந்த உடலை சிரித்துன்னு சிரித்தி உணர்வு நினைச்சு இந்த உயிரை அடுத்துக்கு தகுந்த உடலை தான் உருவாக்கும். இதெல்லாம் மனதில் வைத்து நம்மளுக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். எல்லா சந்தர்ப்பம் தான் மனிதக்கான. இப்போ நாம் இதையெல்லாம் சந்தர்ப்பத்தால் நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய சக்தியும் நல்ல திறையிலா நிலையை உயரக்கூடிய அந்த சக்தி பெறக்கூடிய சந்தர்ப்பமாக நம்ம உட்காந்து இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நாம் தியானிக்க போகிறோம்.